சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம் வகுப்பு 34.
அடுத்தது சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம், நெருப்பிலேதான் சங்காரம், அதை நமக்கு சொல்லாமலே அது பொருள் புரிகிறது. சாற்றியிடும் அங்கி முடிவை காட்டுகிறது, அங்காரம்
ஊற்றமா
மலப்பதத்தில் உற்ற துரோணம். அவருடைய பாத பதிந்திருக்கிற பாதம் தான் திரோதான சக்தியை, ஒரு மறைப்பு சக்தியை, மறைப்பு தொழிலை காட்டுகிறது. முத்தி நான்ற முதல் பதத்தே நாடு. நான்ற என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு தெரியும் தொங்குதல் என்ற அர்த்தம். நான்ற என்பதற்கு தொங்குதல். அதனால்தான் யானை முகத்தான பிள்ளையாருக்கு நால்வாய் என்று பெயர். நால்வாய் என்றால் தொங்குகிற வாயை உடையவர் அவருக்கு என்று அர்த்தம். ஆகவே நாளுகள் என்றால் தொங்குதல் என்று அர்த்தம். முத்தி நான்றம் தொங்குகிற கால், பெருமானுடைய தூக்கி ஆடுகிற கால் தான் தொங்குகிற கால். அந்த பாதத்திலே தான் முத்தி. அதனாலே தான் பாடுகிற அடியார்கள் எல்லாம் அந்த பாதத்தையே பாடுவார். இவர் பாடுகிற பொழுது என்ன சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்பார். சிலம்படிதான் அதை ஆடுகிற கால், காலை ஆடினால்தான் சிலம்பு சத்தம் கேட்கும், இல்லாவிட்டால் சத்தம் கேட்காது. ஆகவே அதனுடைய ஐந்து அந்த ரூபத்திலேயும் ஐம்பொழிகள் சுட்டி காட்டுகிறார்.
துடி அதனில் உடுக்கையை இயக்கும் திருக்கையில் தோற்றம் படைத்தல் தொழிலையும் அமைப்பில் அமைத்த திருக்கையில் தோயும் திதி ஆன்மா பொருந்தும் காத்தல் தொழிலையும் சாற்றியிடும் சொல்லப்பட்ட அங்கியில் நெருப்பு ஏந்திய திருக்கையில் சங்காரம் அழித்தல் தொழிலையும் ஊற்றமா உறுதியாக ஊன்று முயலகன் மீது ஊன்றிய மலர்பதத்தில் மலர்போன்ற திருவடியில் ஊற்ற பொருந்திய திரோதம் மறைத்தல் தொழிலையும் நான்ற தூக்கிய மலர்பதத்தே மலர்போன்ற திருவடியில் முத்தி பிறவியின் நின்றும் எடுத்து பேரின்பத்தில் வைப்பதாகிய அருடுதல் தொழிலையும் நாடு கண்டுகொள்.
ரெண்டு பாதங்களை சொல்லுகிற பதம், ஒன்று ஊன்று மலர்பதத்தம் பதம், மற்றது நான்ற மலர்பதம். அதை கவனிக்கிறத ரசிக்க பாட்டா ரசிக்க கவிதையா ரசிக்கிற விஷயத்துல ரெண்டு பாதத்தையும் சொல்லுகிற பொழுது மலர்பதம் என்றே பாவிக்கிறார். ஒன்று மலர்பதம், நான்ற மலர்பதம். இறைவன் இந்த பாதங்களாலே இத்தனை தொழில் செய்தாலும் அவன் வன்மை பெறுவதில்லை, என்றும் மென்மை பெற்றே இருக்கிறான். அவனுடைய பாதங்களை பார்க்கிற பொழுது ஒரு பூவை பார்க்கிற அந்த மென்மை வர வேண்டும், மென்மை வர வேண்டும் இல்லை மென்மை வரும் என்பதைத்தான் அந்த பாடலே உணர்த்துகிறார். இறைவனுடைய திருவடிகள், அதனால்தான் அடியவர்கள் எல்லாரும் அதைத்தான் அனுபவித்து அனுபவித்து பாடுகிறார். அந்த திருவடிகள் என்பது தாமரைக்கு ஒப்பானவை. தாமரை என்பது அது ஞான தாமரையை சொல்லுவார்கள். அந்த எப்பொழுதும் இறைவனுடைய பதம் இவ்வளவு நடனம் மாட்டுகிறது, இவ்வளவு தொழில்கள் செய்தாலும் மென்மையுற்று இருக்கும். அந்த மென்மை தான் நம்மை ஈர்க்கிறது. எப்பொழுதும் மலருக்கு இருக்கிற சிறப்பு கண்டவர்களை மகிழச் செய்யும், மலருக்கு இருக்கிற சிறப்பு. அதனால்தான் அதனாலேதான் தொல்காப்பியத்திலே ஆசிரியர் நல்லாசிரியனுக்கு லட்சணம் சொல்லுகிற பொழுது 4 லட்சணம் சொன்னார்கள். அதிலே முக்கிய முதல் சொன்னதே ஒரு ஆசிரியன் மலர் போல இருக்க வேண்டும் என்றார். மூன்றாவதாக சொல்கிறார், மலை நிலம் பூவே துலாக்கோல் என்ன நுழைவில் இயல்புடையார் என்று ஆசிரிய லட்சணம். இது நான் முந்தைய உங்களுக்கு அந்த வகுப்பிலே சொல்லி இருக்கிறேன். ஒரு மலை போல இருக்க வேண்டும், நிலம் போல இருக்க வேண்டும், பூ போல இருக்க வேண்டும், துலாக்கோள் போல இருக்க வேண்டும், நல்லாசிரியனுக்கு லட்சணம். இந்த பூ போல இருக்கணும் இருக்க வேண்டும் என்பதற்கு பிறகு அதுக்கு ஒரு சூத்திரம் பண்ணுகிறார்கள். இந்த 4க்கு 4 சூத்திரம் தொல்காப்பியத்தில் இருக்கிறது. அந்த பூவுக்கு சொல்வார்கள், ஒன்று மங்களத்தன்மை. பூ நாங்கள் நல்ல விஷயங்களுக்கு பூ பாவிக்கிறதுக்கு காரணம் மங்களத்தன்மை. அது நம்முடைய தமிழர் பாரம்பரியத்திலேயே ரொம்ப அதிகம். பூவை தலையிலையும் சூடிக்கொண்டோம், பெண்களுக்கு சூடிக்கொண்டோம். அப்போ பூவினுடைய தன்மை சிறப்பு சொல்லுகிற பொழுது ஒன்று மங்களத்தன்மை. காணுகிறவர்களை மகிழச் செய்யும், ஒரு பூவை பார்த்தால் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், அதுபோல ஒரு நல்லாசிரியனை பார்த்தால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே நல்லாசிரிய லட்சணம் என்றால் அவன் பூ போல பார்க்கிறவர்களை ஈர்க்க வேண்டும். இறைவனுடைய திருவடியும் பார்க்கிறவர்களை ஈர்க்கிறபடியால் அதற்கு மலர் உவமையாக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
பொழிப்புரை. உடுக்கையால் ஒலியை உண்டாக்குதல், ஒலியை உண்டாக்குதல் படைத்தல் தொழிலையும், அபயத்திருக்கரம் காத்தல் தொழிலையும், நெருப்பை ஏந்தி இருத்தல் அழித்தல் தொழிலையும், உறுதியாக முயலகன் மேல் ஒரு காலை ஊண்டி இருத்தல் மறைத்தல் தொழிலையும், மற்றொரு காலை உயர தூக்கி இருத்தல் அருளல் தொழிலையும் உணர்த்தும். இவ்வாறாக கூத்தப் பெருமானது திருவுருவில் தோன்றும் குறிப்பை அறிந்து கொள்.
அதாவது இந்த சமயத்தை கொச்சைப்படுத்துகிறவன் சொல்லுவான், அதாவது உங்க கடவுள் என்னையா, ஒரு இரக்கம் இல்லாத கடவுள், ஒரு ஆளை ஏறி மிதிச்சு கொண்டிருக்கிறார், இப்ப என்ன கேஸ் போடலாம், ஒரு மனிதன் மேலே ஏறி நின்று நடனமாடுவது என்பது சரியா என்று கேட்டால், அது அவன் வேண்டுதலிலே அவர் செய்கிறார். அவனுடைய மலர்பாதத்தை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தமே தவிர வருந்தி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் இல்லை. அதனாலே அதெல்லாம் நிற்கிறவர்கள் நிலையிலே நின்று விளங்க வேண்டிய விஷயங்கள்.
விளக்கம். இறைவனது நடனத்தில் ஐந்தொழில்களும் விளங்குதல். சிவபெருமானது நடனம் ஐந்தொழிற்கும் தானே முதல்வன் என்பதை உணர்த்தும். அந்நடனத்தில் ஐந்தொழிலும் விளங்குவதை இச்செய்யுள் அழகிய முறையில் விளக்குகின்றது. எண்ணிறந்த உயிர்களுக்கு அவ்வபத்திற்கு ஏற்ற உடம்பை கொடுத்து உலகத்தில் இயங்க செய்வதே படைத்தல். தமருகத்தை அசைத்து நாதத்தை உண்டாக்கும் கை உலகத்தை தோற்றுவித்தலை குறிக்கும்.
காத்தல் அழித்தலை தயவு செய்து அதை நீங்கள் இனி நல்ல ஆழம் உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு குழப்பம் வந்துவிட, படைத்தல் என்றால் உயிரை படைத்தல் அல்ல. உயிரை படைத்தல் என்றால் உயிர் உள்பொருள் ஒன்றாக ஆகாது, சித்தாந்திகளுடைய ஒரு தீர்மானமான முடிவு. ஆகவே படைத்தல் என்பது உயிரை உடம்போடு பொருத்துதல் தான் படைத்தல். காத்தல் என்பது அப்படி பொருத்தப்பட்ட உடம்பு அனுபவத்தை பெறும் வரை அதை பாதுகாப்பதுதான் காத்தல். அழித்தல் என்பது அது முடிந்தவுடனே உடம்பிலே இருந்து உயிரை பிடித்து விடுவதுதான் அழித்தல். இது மூன்றும் நன்றாக தெரிய வேண்டும். படைத்தல் என்றால் குழப்புவார்கள், என்ன உள்பொருள் என்று சொல்கிறீர்கள், பிறகு படைத்தால் என்றால் பிறகு என்ன உயிரை இறைவன் படைக்கிறான் என்றால் அது எப்படி உள்பொருள் ஆகும் என்றால், படைத்தல் என்பது உயிரை படைத்தல், உடம்போடு உயிரை வெண்ணிக்கேற்ப உடம்போடு பொறுத்துதல். இவையெல்லாம் அடிப்படை செய்திகள். இந்த ஒரு பெண் அடிப்படை தெரிந்தால் சித்தாந்தம் தனியொரு பெரிய விவரமா படிக்க கூட தேவையில்லை. இவ்வளவு கருத்துவம் தெரிகிறது, ஆணவம் கண்மம் தெரிந்து விட்டது, அதற்கு பிறகு இறைவன் ஆன்மார் என்று தெரிகிறது, பிறகு இறைவனார் என்று தெரிகிறது. ஒரு ஒரு சின்ன புத்தகத்துக்கு ஒரு 54 பாட்டிலே அடிப்படை சித்தாந்தம் முழுவதும் சொல்லிவிடுகிறார். இப்பொழுது இறை நடனத்தின் மூலமாக ஊன நடனம், ஊரநடனம், ஞான நடனம் ஊடாக உலகியலுக்கு இறைவன் செய்கிற கருணையும் முத்தியில இறைவன் செய்கிற கருணையும் மொத்தமாக சொல்லப்பட்டு விடுகிறது. சின்ன புஸ்தகம் முழு உண்மையையும் சொல்லுகிற புஸ்தகமாக அமைகிறது. இதனால்தான் இதை முதல் படிக்க வேண்டும் என்று வைத்தார்.
எண்ணிறந்த உயிர்களுக்கு அவ்வபத்திற்கு ஏற்ற உடம்பை கொடுத்து உலகத்தில் இயங்க செய்வதே படைத்தல். தமருகத்தை அசைத்து நாதத்தை உண்டாக்கும் கை உலகத்தை தோற்றுவித்தலை குறிக்கும். இங்கனம் படைத்தது மட்டுமின்றி அவைகளை காக்கவும் செய்கின்றான். தாயின் வயிற்றில் உள்ள மகவுக்கு அவளறியாதபடி உணவு ஊட்டி காக்கின்ற இறைவனது கருணையை என்னென்பது? கூத்தப் பெருமானது வடிவத்தில் அபயம் தரும் கை காத்தலை குறிக்கும். இவ்வாறு காத்தலை புரிகின்ற இறைவன் அவைகளை அழித்தும் விடுகின்றானே. அழித்தல் என்பது அச்சமும் வருத்தமும் தரும் செயல் அல்லவா? அதனை செய்வது எதற்கு என்று வினவலாம். உண்மையில் அழித்தல் என்பது உயிர்களின் நன்மையின் பொருட்டே செய்யப்படுகிறது என்பதை உணர்தல் வேண்டும். உடம்போடு கூடிய உயிர்கள் அவ்வுடம்பினால் வரும் அளவற்ற துன்பங்களை அனுபவித்து பிறப்பு இறப்புகளில் அகப்பட்டு சுழன்று பெரிதும் இழைப்பினை அடையும். அவ்விழைப்பு நீங்குதற் பொருட்டே உயிர்களை உடம்பில் நின்றும் பிரித்து சிறிது காலம் ஓய்வு கொள்ளும்படி செய்கிறான். எனவே
ஏற்கனவே படித்த செய்தி இதெல்லாம் ஒரு அடிப்படைகள். அதாவது இதெல்லாம் மனதில் வெற்றி கொள்ளணும். அதாவது இறைவன் ஆன்மாவுக்கு கண்ம அனுபவத்தை கொடுக்கிறான், அதே நேரத்திலே அது ரொம்ப கிளைக்க பண்ணாமல் ஒரு வேலையாளுக்கு இடையிடையே ஓய்வு கொடுப்பது போல, வேலை செய்ய வந்தவன் மேல் கருணை கொண்டு ஓய்வு கொடுப்பது போல இறைவனும் ஆன்மாவுக்கு தூக்கம், மரணம், குளிர்கால ஓய்வு என்பதன் மூலம் ஓய்வு கொடுக்கிறான். ஆகவே அழித்தல் செய்கிறான், அவன் கொடுமை செய்கிறான் என்று நினைத்து விடக்கூடாது.
அவ்விழைப்பு நீங்குதற் பொருட்டே உயிர்களை உடம்பில் நின்றும் பிரித்து சிறிது காலம் ஓய்வு கொள்ளும்படி செய்கின்றான். எனவே அழித்தல் என்பதும் உயிர்களின் நன்மை கருதியே செய்யப்படுவதாகும். இறைவனது நடன கோலத்தில் தீ ஏந்திய கை அழித்தலை காட்டும். இனி மறைத்தல் என்பது இறைவன் உயிர்களுக்கு தன்னை காட்டாது உலகத்தையே காட்டி உலக போகத்தை நுகர செய்தல். உயிர் தன்னை அறியும் பக்குவத்தை வருவித்தற் பொருட்டே இது செய்யப்படுகிறது. திருக்கூத்தில் முயலகனை மிதித்துள்ள திருவடி மறைத்தலை தெரிவிக்கும்.
அதெல்லாம் நினைத்து பார்க்க சந்தோஷமா தான் இருக்கிறது. முயலகன் என்ற அரக்கனை ஒரு காலாலே மிதித்துக் கொண்டு இருக்கிறார். அவனுக்கு மேலே நிற்கிறபடியார் அவனுக்கு அவரை தெரிய வாய்ப்பில்லை. மறைத்தல் தொழிலே ஆண்டவன் செய்கிற வேலையும் அதுதான். நமக்கு தன்னை காட்டாமல் நம்மை அமர்த்தி வைத்திருக்கிறான். அப்போ தன்னை காட்டாமல் நிற்றான் என்றால் தன்னுடைய கண்ட்ரோல்ல இருந்து நம்மை விட்டு விட்டான் என்றால் இல்லை, அவருடைய பாதத்திலே அமர்த்தப்பட்டுதான் இருக்கிறோம். ஆனால் அவரை உணர முடியாத இடத்திலே இருக்கிறோம். ஆகவே இந்த மறைத்தல் தொழிலுக்கு முயலகனையும் மூன்று பாதத்தையும் சொல்வதில் இருக்கிற பொருத்தம் ரசிக்கும்படியாக இருக்கிறது.
திருக்கூத்தில் முயலகனை மிதித்துள்ள திருவடி மறைத்தலை தெரிவிக்கும். அருளல் என்பது பாசங்களை எல்லாம் நீக்கி உயிர்களுக்கு பேரின்பத்தை வழங்குதல். கூத்தப்பிரானது தூக்கிய திருவடி பிறவியினின்றும் எடுத்து தன் திருவடி நிழலில் வைத்து அருளுதலை உணர்த்துவதாகும். இதோடு இந்த பத்தி முடியுதுங்கய்யா.
தேசர் வடிவம் என்பது தமிழர்களுடைய சிற்பரூப வடிவங்களுக்குள்ளே மிக உயர்ந்த ஒரு வடிவம். அது என்ன, ஒரு நல்ல நடேசர் விக்கிரகம் செய்கிறவன் ஒரு சிறந்த கலைஞனாலே அன்றி அதை முழுமையான அழகாக செய்ய முடியாது. அதை எத்தனையோ சொல்வார்கள். அதுக்கு அபிஷேகம் பண்ணுகிற பொழுது இந்த கையிலே இருந்து வழிகிற நீர் பதத்திலே விழ வேண்டுமா, அந்த மாதிரி நுட்பம் பண்ண வேண்டும். அதுபோல அந்த அது பொதுவாக செய்கிற விக்கிரகங்கள் எல்லாவற்றுக்கும் சொல்வார்கள், மார்பு கண் ரெண்டு இருக்கும், அந்த நெஞ்சிலே வர்ற புள்ளி கண்ணை இருக்குமே அந்த கண்ணையும் அந்த சிலையை பார்த்திருந்தா கீழே தொப்புள் அமைத்திருப்பார்கள். அதனுடைய தொப்புள் இருக்கும், அந்த தொப்புளுக்கு கீழே ஒரு வளைவு போட்டிருப்பார்கள். நீங்கள் அதை கவனித்து பார்த்தா தெரியும், அப்படி வளைவுலே ஒரு தொப்புள், பெயரை காட்டுவதற்காக ஒரு வளைவு காட்டி அதில் ஒரு தொப்புள், மேலே மார்பு கண் ரெண்டு இருக்கும். நீங்கள் அந்த ரெண்டு கண்ணையும் தொப்புளையும் பார்த்தால் ஒரு எருதினுடைய முகம் போல தெரியும், தெரிய வேண்டும். நீங்கள் இனிமேல் பார்க்கிற பொழுது கோயில்களில் போனால் போய் பாருங்கள், அந்த இந்த 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 பகுதி இந்த தொப்புள் வழி பார்த்தீர்கள் சரியாக ஒரு எருது இப்படி முகத்தை வைத்திருக்கிறது போல இருக்கும். இதெல்லாம் சிவரூபத்திலே அது அது இன்னொரு பகுதி, அதுல இன்னும் எங்கேயோ போகிறார்கள், எல்லாம் இன்னும் எங்கேயோ தான் போகிறார்கள். முடிவில்லை என்பது ஒவ்வொன்றிடம் தெரிகிறது.
இனி ஞான நடனம். முதல்வன் உயிர்கட்கு பிறப்பு வீடு என்னும் இரு நிலைகளையும் தருதற்காக ஆடுகின்றான். அவற்றுள் பிறப்பை தருவது ஊன நடனம் ஆயிற்று, வீட்டை தருவது ஞான நடனம் ஆகும். ஊன நடனத்தின் பயனாக உயிர் உண்மையை உணரும். தத்துவங்கள் அனைத்தையும் தான் அல்ல என்று கண்டு கழித்து தன்னை அவற்றிற்கு வேறான சித்துப்பொருளாக உணரும். பின்பு தான் சித்துப்பொருளாயினும் தானே அறியும் சூக்கம சித்து அன்று அறிவித்தால் அறியும் தூர சித்து என தனது உண்மையை உணரும். அதனால் தானே அறிந்தும் உயிர்களுக்கு அறிவித்தும் நிற்கும் சூக்கும சித்து தலைவனாகிய சிவன் என்று அறியும். இவ்வறிவு
சொற்கள் எல்லாம் புது புதிய, அதாவது தூளசித்து சூக்குமசித்து. தூளசித்து என்றால் உயிர், சூக்குமசித்து என்றால் இறைவன். அறிவிக்கு அறிகிற உயிருக்கு தூளசித்து சித்து என்று பெயர். அறிவிக்காமலே அறிவிக்கும் இறைவனுக்கு சூக்குமசித்து. இது சும்மா ஒரு அறிமுகத்திலே இந்த சொற்களை போட்டு போட்டு போறார்கள். பின்னுக்கு பின்னுக்கு பிற பாடங்களிலே நூல்களிலே இந்த சொல்லு வந்தால் நமக்கு இந்த பொருள் பெற வேண்டும். அதுதான் முக்கியம்.
ஊன நடனத்தின் பயனாக உயிர் உண்மையை உணரும், தத்துவங்கள் அனைத்தையும் தான் அல்ல என்று கண்டு கழித்து தன்னை அவற்றிற்கு வேறான சித்து பொருளாக உணரும். பின்பு தான் சித்து பொருளாயினும் தானே அறியும் சூக்கும சித்து அன்று அறிவித்தால் அறியும் தூல சித்து என தனது உண்மையை உணரும். அதனால் தானே அறிந்தும் உயிர்களுக்கு அறிவித்தும் நிற்கும் சூக்கும சித்து தலைவனாகிய சிவன் என்று அறியும். இவ்வறிவு நூலறிவாய் அதாவது அபரஞானமாய் நில்லாது அதனை அனுபவமாக அதாவது பரஞானமாக பெறும். இதுவே பக்குவம் முதிர்ந்த நிலையாகும், தன்னையும் தலைவனையும் உணர்ந்த நிலையாகும்.
பரஞானம் அபரஞானம் என்று ரெண்டு சொல்லுகிறார்கள். பரம் என்றால் மேலான என்று நான் பொருள் சொல்லியிருக்கிறேன். ஞானம் என்றால் அறிவு, பரஞானம் என்பது மேலான அறிவு, அபரஞானம் என்பது கீழான அறிவு. உலகியலோடு தொடர்பு பட்டு அதற்குள்ளே மூழ்கி வெளியிலே வரவும் ஒரு அறிவு தேவை, பிறகு இறைவனை சாரவும் ஒரு அறிவு தேவை. இந்த ரெண்டு அறிவையும் இறைவனே நல்குகிறான். அதுதான் நம்முடைய சமயத்திலே சிறப்பு. நம்ம சமயத்திலே சைத்தான் கிடையாது, ஆண்டவனே தான். சைத்தான் வேலையும் அவரே பண்ணுவார், பண்ணி நம்மை பக்குவப்படுத்தி கடவுள்களையும் பண்ணி மேலே எடுப்பார். அதனாலேதான் நம்முடைய சமயத்திலே அனுபவிக்கிறதுக்கு என்றால் ஒரு சொல்லில் அடங்காத விஷயத்தை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். நான் என்னதான் சொல்றது, எங்கள் தமிழ்லையும் சமயத்திலையும் இனி நாங்கள் படிச்சு புதுசா சொல்ல ஒரு தேவையும் இல்லை. விருப்பமானால் சொல்லிக் கொள்ளலாமே தவிர சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிந்து விட்டது. உட்காலத்தையும் உள்ளடக்கி நம்முடைய நூல்களிலே சொல்லிவிட்டார்கள். ஆகவே சொல்ல இனி ஒன்றுமே இல்லை என்கிற அளவுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் இறைவனை பற்றி சொல்லுகிற பொழுது என்றால் அதன் பாடல்கள் வரும் ஆதியும் சோதியும் இருளும் ஆயினார்க்கு. எங்கே திருவாசகத்திலே ஒரு பாடல், சோதியும் இருளும் ஆயினார்க்கு, துன்பமும் இன்பமும் ஆயினார்க்கு, ஆதியுமாய் முடிவு ஆயினார்க்கு. அந்த பாடல ஒரு தரம் போய் பாருங்க. எங்க திருப்போற்சுண்ணம் என்ற இடத்துல வரும், ஆடிப்போற்சுண்ணம் எடுத்து நாமே என்று முடியும். இதுல பல இது பல இடங்கள்ல இது நான் ஒரு உதாரணத்தை காட்டுறது. அதாவது சோதியான பொருள் எப்படி இருளாக இருக்கும்? கடவுள் உன் புத்திக்கு விளங்க மாட்டான் என்பதற்கு இந்த ஒரு அடி போதும். உங்களுக்கு சோதியான பொருள்களை வெளிச்சமான பொருள்களை பார்த்திருக்கிறீர்கள், இருளான பொருள்களையும் பார்த்திருக்கிறீர்கள். வெளிச்சமும் இருளுமாக இருக்கிற பொருள் உங்களுக்கு தெரியுமா? அப்ப என்ன தெரிகிறது? நம்ம புத்தி அதை பிடிக்காது என்று தெரிகிறது. இறைவன் வெளிச்சமாகவும் இருப்பான், இருளாகவும் இருப்பான், ஆதியாகவும் இருப்பான், அந்தமாகவும் இருப்பான். ஆதியுமாய் முடிவாயினார்க்கு, ஆதையும் அந்தமும் ஆயினார்க்கு. துன்பமாயிருக்கிற பொருள் இன்பமாயிருக்க வாய்ப்பு இல்லை, இன்பமாயிருக்கிற பொருள் துன்பமாயிருக்க வாய்ப்பு இல்லை. ஆண்டவன் ரெண்டுமே இருப்பான் என்கிறார். அதுதான் அது பரஞானம். இந்த அபரஞானங்களாலே புரியாது. அவன் என்ன செய்வான்? வேற்று சமயங்கள்ல சைத்தான் வந்து அதை மயக்கிறது, மயக்கிறதும் இதே ஆள்தான். இதை சொல்ல எவ்வளவு துணிவு வேணும்ன்றே இங்க நினைச்சுப்பாங்க. அதாவது நான் ஒரு சமயத்தை இந்த குறிப்பாலேயே சொல்றதுதான் கொஞ்சத்திரம் நேரா. இப்ப கிறிஸ்தவத்திலே சைத்தான் என்று ஒன்று வந்து ஆதாம வாழை பிடித்து விட்டு என்ன இருக்கும் விதா இந்த குறித்த கனியை தின்னாதீர்கள், மற்றும்படி உங்களுக்கு சுதந்திரம் உண்டு என்கிற போது நிர்வாணமாக சந்தோஷமாக திருந்தார். நிர்வாணம் என்பதே சந்தோஷம்தானே. நான் சொல்றது நிர்வாணம் என்பது ரெண்டு நிர்வாணத்துக்கும் பொருந்தும். உடைகள் நமக்கு சுமைகள் தான். நான் சும்மா ஒரு அனுபவத்திலே சொல்றதுன்று, ஒருவரும் இல்லாத ஒரு வீட்டறையிலே உடைகளை கலைந்து ஒருவன் உடுப்பு, அந்த நேரம் ஒரு சுதந்திரம். அதனால்தான் சுகமான நேரம் எல்லாம் அந்த நிலைக்கு போகிறோம். இதை ரொம்ப கீழ்மையில நின்று சொல்லுகிறேன். நிர்வாணம் சுகம் என்பது தெரிந்தால் பரிநிர்வாணம் எவ்வளவு சுகம் என்பது தெரிய வேண்டும். சிற்றின்பம் தான் பேரின்பத்தை விளக்கம் செய்கிற ஒரே பொருள், அதை மறந்து போகாதீர்கள். ஆகவே அந்த பரிநிர்வாண நிலைக்கு இறைவன் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். அப்ப அவன் என்ன செய்தான்? படைக்கிற பொழுதே அவர்களை நிர்வாணமாக படைத்து சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். அப்ப சைத்தான் வந்தது, பாம்புருவமாக வந்தது என்று அந்த பைபிளே சொல்வார். வந்து அதை ஆற பிடிக்க வேண்டாம், அதுக்கு தெரிஞ்சது தேவாலதான் பிடிச்சதான் முதல். அதாவது பெண்கள் தான் இந்த உணர்வு விஷயங்கள்ல மாட்டிக்கொள்வார்கள் என்று பேய்க்கே தெரிஞ்சிருக்கிறது. என்ன பண்ணிச்சு, இதே இதுதானே உயர்ந்த கனி, இதே நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள், அவர் உங்களுக்கு ஒரு நல்லதை தராமல் பண்றதுக்காக சொல்லிவிட்டு போயிருக்கார், நீங்கள் பைத்தியக்காரன். மயக்கிறவன் இப்படித்தான் வந்து நியாயப்படுத்துறவன் சொல்ற நியாயத்தை விட மயக்கிறவன் சொல் ரொம்ப அழகா இருக்கு. அப்படி இப்படி எல்லாம் சொன்னோடனே இந்த அம்மா ஆட்பட்டால் பிறகு அவர் ஆட்பட வேண்டியதானே, அது யாராவது தப்ப முடியுமா? அப்போ இவர் சொன்ன உடனே ரெண்டு பேருமாக அந்த கனியை உண்டு அதற்கு பிறகுதான் உலகில்லே மாட்டினார்கள். அப்ப மயக்கத்தை தந்ததுக்கு என்று சைத்தான் என்று ஒரு பாத்திரம் உருவாக்கப்பட்டது. இந்த சமயத்திலே சைத்தானும் அவரே, தேவரும் அவரே, மறைத்தல் தொழிலை செய்கிறவரும் அவர் தான். அதுக்கு இன்னொரு ஆள் வந்து வேலை செய்தால் பிறகு அவருடைய ஐந்தொழிலுக்கு என்ன லட்சணம்? அவர் ஐந்தொழில் செய்துட்டு இருக்கிற பொழுது மறைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வந்து மறைக்க முடியுமா இருந்தால் பிறகு என்ன அவருடைய ஐந்தொழிலின் சிறப்பு? ஆகவே மறைத்தலும் அவரே செய்கிறார், பொதியாகவும் அவரே இருக்கிறார், இருளாகவும் இருக்கிறார் என்பதெல்லாம் இறைநிலை பற்றிய விளக்கங்களிலே நம் மூத்தவர்கள் செய்த அற்புதமான, நினைக்க முடியாது. ஒரு நாளும் ஒருவன் கடவுளை தீயவன் என்று சொல்ல மாட்டான். எங்கள் சமயத்துக்கு கடவுளே என்ன என்ன குற்றம் நீ குணங்கள் நீ கூடலாய வாயிலாய் ஒரு தவறம் தொடங்கும். குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய், அது எனக்கு அந்த மிச்ச தேவரம் மனதிலே இல்லை. அந்த முதல் அடி அதுதான் குற்றம் நீ. இறைவனை குற்றம் என்று யாராவது சொல்வார்கள்? எந்த மதத்திலேயாவது சொல்வார்களா? நீங்கள் நினைத்து பாருங்கள், குணம் அவன் உயர்ந்தவன் என்று எல்லா மதத்துக்காரன் தங்களுடைய சொல்லி உயர்த்தி சொல்லும். குற்றம் என்ற நீதானையா குற்றமும், நீதான் குணமும், நீதான் இருளும், நீதான் ஒளியும், இப்படி சொல்லுகிற ஒரு 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 அதி உயர் இறைவனுக்கான விளக்கத்தை நம்முடைய சமயத்தவர்கள் தான் கொண்டார்கள். நம்மை சமயம்ன்றது நான் இங்கே சைவ சித்தாந்தத்தை சொல்கிறேன், வேத மரபிலே வந்த எல்லாருக்கும் இந்த தெளிவு உண்டு. வேத மரபிலே வந்த எல்லா சமயங்களுக்கும் இந்த தெளிவு உண்டு. இதை தூக்கி ஒழிக்க வேணும் என்று இதுக்கு ஒரு கூட்டம் நம்ம மொழியிலே நம்ம இனத்திலேயே உண்டாகி அதை என்னமோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். களி முத்த மூடல்களுடைய அளவு கூடும் என்பது தெரிகிறது. அவ்வளவுதான். இப்போ உடல்நடனம், உடல்நடனம் செய்தவரே பிறகு ஞான நடனம் செய்து நம்மை வீட்டெடுக்கிறார். உடல்நடனம் செய்ய ஒரு ஆளே நியமித்திருக்கலாம் என்றால் அப்படியானால் ஞான நடனக்காரனுடைய அதிகாரம் என்ன? உடல்நடனம் ஒருத்தர் வந்து அதுல பண்ணலாம் என்றால் அவருக்கு பெருமை இல்லையே என்றபடியால் அதையும் அவரே பண்ணி இதையும் அவரே பண்ணுகிறார் என்கிறார். அதிலே இதை விளங்கிக் கொள்ளுவோம். ஓஹோ, குற்றம் நீ குணங்கள் நீ பாட்டிலே இதிலேயே பதிவாகிறது. ரொம்ப சந்தோஷம். யந்திரங்கள் ரொம்ப பலம் பெற்று விட்டன. சரி, அது முடிஞ்சுதா? இன்னும் படிக்க இருக்கா?
இன்னும் ஒரு நாலு லைன் இருக்கு,
படிச்சிருக்கேன்.
இவ்வறிவு நூலறிவாய், அதாவது அபரஞானமாய் நில்லாது அதனை அனுபவமாக பரஞானமாக பெறும். இதுவே பக்குவம் முதிர்ந்த நிலையாகும். தன்னையும் தலைவனையும் உணர்ந்த நிலையாகும். தலைவனை உணர்ந்தவர் அவனே தமது வாழ் முதல் எனக் கொள்வர். தம்பழியில் நில்லாது அவன் வழியில் நிற்பன். முதல்வன் அவரை மும்மலம் நீக்கி அருள் நிலையில் வைத்து பேரின்பத்தை நுகர செய்வன். இவ்வுதவியும் ஐவகை தொழில்களாக வைத்து கூறப்படும். இது ஞான நடனம் என பெயர் பெறுகிறது. இதனை உணர்த்துகிறது இச்செய்யுள் அப்படின்னு அடுத்த செய்யுள் போறாருங்க.
படிப்போம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.